الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وكشف الغمة وجاهد في سبيل الله حق جهاده وتركنا على مهجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم صدق الله العظيم كن என்ற குறுகிய வார்த்தையினால் இந்த பூவுலகத்தை படைத்தாளுகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனது ஏக தூதர் எங்களது தலைவர் ரசூலே அக்ரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை இன்று வரை யாரெல்லாம் பின்துயர்ந்து வாழ்ந்தார்களோ வாழ்கின்றார்களோ மறுமை வரைக்கும் யாரெல்லாம் நபி அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ இருக்கின்றார்களோ அத்தனை நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றி அவனுடைய மாளிகையிலே புனிதமான இந்த நாளிலே ஒன்று கூடியிருக்கின்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, வாழ்க்கையின் அனைத்து விவகாரங்களிலும் படைத்தவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன், வசியத் செய்கின்றேன். பெருமதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அவனை சந்திக்கின்ற போது நன்மைகளை அதிகமாக சேகரித்துக் கொண்டு நாங்கள் எல்லாம் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்ற அந்த காரணத்தினால் இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா எங்கள் எல்லோருக்கும் நன்மைகளை அதிகமாக செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். குறிப்பாக சில வசந்த காலங்களை எங்களுக்கு தந்து அவற்றின் மூலமாக நாங்கள் அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் மாதம் என்ற ஒரு மாதத்தை சந்தித்து நாங்கள் அந்த மாதத்திலே நாங்கள் பல்வேறுபட்ட நன்மைகளை எல்லாம் சேகரித்தோம். ஹஜ்ஜுடைய காலங்கள் வருகின்ற போது குர்பான் என்றும் ஹஜ் என்றும் உம்ரா என்றும் பல்வேறுபட்ட நல்ல பல காரியங்களில் ஈடுபடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இதேபோல ஒரு புதிய வருடத்தை சந்தித்து முஹர்ரம் என்ற அந்த புனிதமான மாதத்தை சந்திப்பதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையை மீள்பரிசீலனை செய்கின்றோம். அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற பாவங்களை விட்டு தூரமாகி அல்லாஹுவின் பக்கம் மீளுகின்ற முயற்சியில் நாங்கள் எல்லாம் ஈடுபடுகின்றோம். அந்த வரிசையிலே அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு விடயத்தை எங்களுக்கு ஞாபகம் செய்கின்றான். அதுதான் ரபீஉல் அவ்வல் என்று சொல்லப்படுகின்ற அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்துதித்த மாதம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் தான் இந்த உலகத்துக்கு வந்தடைந்தார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வருகையை இந்த மாதத்திலே நாங்கள் ஞாபகம் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு தேவையான சில படிப்பினைகளை நாங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சகோதரர்களே, சில போது ரபீஉல் அவ்வல் என்ற இந்த மாதத்தை பற்றி பேசுகின்ற போது சில சகோதரர்கள் இதை பற்றி அலட்டிக் கொள்ளாமல் இருக்கின்றார்கள். எம் சமூகத்திலே வாழுகின்ற சில மனிதர்கள் இது குறித்து மறந்தும் வாழ்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, உண்மையில் இந்த உலகத்திலே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற மிக பெருமதியான கலிமாவை ஒரு மனிதன் மொழிந்துவிட்டால் அவனுக்கும் இந்த மாதத்துக்கும் இடையிலான உறவு மிக பாரியதாக இருப்பதை பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த மாதத்தில்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வருகை தருகின்றார்கள். இந்த மாதத்திலேதான் நபி அவர்கள் இந்த உலகத்துக்கு வருகை தந்து இந்த உலகத்துக்கு மிகப்பாரியதொரு மாற்றத்துக்கான ஒரு அத்திவாரத்தை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே விடுகின்றான். சகோதரர்களே, இந்த குத்துபாவிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி அல்லது அவர்களுடைய பெருமைகளை பற்றியெல்லாம் பேசுவதற்கு நேரம் நிச்சயமாக போதாது. நபி அவர்களை பற்றி பேசுவதாக இருந்தால் எங்களுடைய ஆயுட்காலமும் அதற்கு போதாமல் இருக்கும் என்பதை நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இந்த உலகத்திலே மாற்றங்களையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்திய மிகப்பெரிய மனிதர்கள் கூட்டத்தை அந்நிய சகோதரர்களில் ஒருவர் தொகுத்து வழங்கினார். த ஹண்ட்ரட் என்று சொல்லப்படுகின்ற நூறு பேர் என்ற பெயர் நாமம் கொண்ட ஒரு நூலை அந்நிய சகோதரர்களில் ஒருவர் எழுதினார். அந்த நூறு மனிதர்களில் முதலாவது இடத்தை அகிலத்தின் தலைவர் எங்களுடைய ரசூலே அக்ரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் அந்த நூலாசிரியர் கொடுத்திருக்கிறார் என்றால் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இந்த உலகத்திலே ஏன் மறுமையிலும் கூட மிக பெருமதியான ஒரு மனிதராக இருப்பார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 40வது வயதிலே அல்லாஹ்வுடைய வஹியை சந்திக்கின்றார்கள், பெற்றுக்கொள்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக பெற்றுக்கொள்கின்றார்கள். அந்த நாள் முதல் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி நிமிடம் வரும் வரைக்கும் 23 வருட காலங்கள் இந்த உலகத்திலே மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். மக்காவிலே 13 வருடங்களும் மதீனாவிலே 10 வருடங்களுமாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரேபிய தீபகற்பத்தை மாற்றியமைப்பதற்கு முயற்சி எடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவியின் காரணமாக இந்த உலகம் அழிகின்ற வரைக்கும் உலகம் பேசுகின்ற அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முயற்சியும் உழைப்பும் இருப்பதை பார்க்கின்றோம். சகோதரர்களே, நாங்கள் எல்லாம் இந்த பள்ளிவாசலில் இந்த நிமிடத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு பின்னால் இருப்பவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாங்கள் எல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை எல்லாம் ஒளிந்து வைத்திருக்கின்றோம். பெருமதிப்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் இருக்கின்ற குறுகிய நேரத்துக்குள் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு முஸ்லிமுக்கு இருக்கின்ற மிகப்பாரிய பொறுப்புகள் குறித்து இந்த இடத்திலே கருத்துரைக்கலாம் என்று நினைக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இருக்கின்ற மிக பிரதானமான முதலாவது பொறுப்பு என்னவென்றால், இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது நாங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையின் இறுதி நிமிடம் வரைக்கும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்களில் உயர்ந்த மனிதராக பார்க்க வேண்டும். உலகத்திலே இருக்கின்ற எல்லா மனிதர்களை விடவும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளத்தின் ஆழமான இடத்தில் வைத்து நாங்கள் பார்க்க வேண்டும். உலகத்திலே இருக்கின்ற மனிதர்களில் மிகவும் விருப்பத்துக்குரியவராக உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏனென்றால் அது எங்களுடைய கலிமாவோடு தொடர்புபட்டது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிவிட்டால் அவன் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்கிறான் என்பது பொருள். அதனுடைய கலிமாவுடைய இரண்டாவது பகுதிதான் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வாழ்க்கையின் வழிகாட்டி, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இந்த உலகத்திலே நான் என்ன செய்வதாக இருந்தாலும் எனக்கு ஒரு மொடல், எனக்கு ஒரு வழிகாட்டி அல்லாஹுவின் தூதர் அவர்கள். எனவே நான் இந்த உலகத்தில் அந்த தூதரை என்னை விடவும் மேலானவராக பார்க்க வேண்டும். சகோதரர்களே, அந்த அன்பு, அந்த நேசம் நபி அவர்களை இந்த உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கின்ற அந்த உணர்வு எங்களிடத்தில் இருக்கிறதா என்று பாருங்கள். சகோதரர்களே, இன்று உலகத்தில் வாழ்கின்ற எங்களுடைய உள்ளங்களில் அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை மனிதர்கள் யாருக்கு கொடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். உலகத்திலே இருக்கின்ற மனைவி மக்கள் அல்லாஹ்வின் தூதரை விட மிக உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கப்பட்டிருக்கிறார்கள். வீடு வாசல் மனைவி மக்கள் கல்லும் மண்ணும் பொன்னும் பொருளும் இன்று மனிதர்களுடைய உள்ளங்களை ஆட்டி அசைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். மனிதர்களுடைய உள்ளங்களை ஆட்சி செய்கின்ற மிகப்பெரியதொரு சக்தியாக கல்லும் மண்ணும் பொன்னும் பொருளும் வீடும் வாசலும் அதிகாரங்களும் கதிரைகளும் ஆசனங்களும் இருப்பதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரத்து தௌபாவிலே இப்படி சொல்கின்றார், குல் இன்கான ஆபாவுக்கும் وأبناؤكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضعونها أحب إليكم من الله ورسوله وتجاهدوا في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره. الله சொல்கின்றான், الله சொல்கின்றான், إن كان آباؤكم وأبناؤكم وأزواجكم وعشيرتكم உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய ஆண் மக்கள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய பொருளாதாரம், நீங்கள் வறுமை நஷ்டம் வந்து விடுமோ என்று அச்சப்படுகின்றீர்களே அந்த வியாபாரம், நீங்கள் இன்பமாக சுகமாக சுகந்தமாக வாழுகின்றீர்களே உங்களுடைய வீடு வாசல், அதை விடவும் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வரசூலி, அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் அவனுடைய பாதையிலே போராடுகின்ற அந்த மிகப்பாரியதொரு செயலையும் நீங்கள் நேசிக்கவில்லை என்றால் ஃபதரப்பசு ஹத்தா யாதி அல்லாஹு பியம்ரி, அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லாஹ்வுடைய தண்டனை வெறும் வரைக்கும் அவர்கள் காத்திருக்கட்டும் பொறுத்திருக்கட்டும். அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறான், வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன், அவர்களை அல்லாஹ் தஆலா அப்படி பாதை மாறி பயணம் மாறி இலக்கு மாறி லட்சியம் மறந்து போகின்ற மனிதர்களை அல்லாஹு தஆலா ஒருபோதும் நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவதை பார்க்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய உள்ளத்தை ஆட்சி செய்கின்ற அந்த ஆட்சி எது என்று பாருங்கள். எங்களுடைய உள்ளத்தை ஆட்சி செய்கின்ற அந்த மிகப்பாரியதொரு சக்தி என்னவென்று பாருங்கள். எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற மிகப்பாரியதொரு இடம் யாருக்கு இருக்கின்றது என்று தொட்டு பாருங்கள், உள்ளத்திலே கை வைத்து கேட்டு பாருங்கள், அல்லாவுக்கும் ரசூலுக்கும் என்னிடம் இருக்கின்றது, என்னுடைய மனைவி மக்களுக்கு என்னிடம் இருக்கின்றது, என்னுடைய அதிகாரத்துக்கு என்னிடம் இருக்கின்றது, அல்லாவுடைய ரசூலுக்கு என்னிடம் இருக்கின்றது, என்னுடைய மனைவி மக்களுக்கு உலகத்தில் நான் உள்ளத்தில் என்ன இடம் கொடுத்து வைத்திருக்கின்றேன், இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன இடம் கொடுத்து வைத்திருக்கின்றேன். கேட்டு பாருங்கள் சகோதரர்களே, உண்மையிலே ஒரு மனிதன் இந்த உலகத்திலே இருக்கின்ற மனைவி மக்களை விட, வீடு வாசலை விட, சொத்துக்களை விட, உலகத்திலே இருக்கின்ற உறவினர்களை விட, வியாபாரத்தை விட, கொடுக்கல் வாங்கலை விட அல்லாவையும் அவனுடைய ரசூலையும் மிக உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும். சகோதரர்களே, அந்த அன்பு, அந்த இரக்கம், அந்த நேசம் வெறுமனே நாவுகளால் மாத்திரம் உச்சரிக்கப்படக்கூடாது, அது செயலால் எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு நகர்த்தப்பட வேண்டும். அல்லாவையும் ரசூலையும் நான் நேசிக்கிறேனா, அந்த நேசம் என்னுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாவின் தூதரிடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாவின் தூதரே, இந்த உலகம், இந்த உலகத்திலே இருக்கின்ற என்னுடைய மனைவி மக்கள், இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லாவற்றை விடவும் உங்களை நான் அன்பு வைக்கின்றேன், நேசிக்கின்றேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னை விட, என்னை தவிர இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றை விடவும் உங்களை நான் நேசிக்கின்றேன் யா ரசூலல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள், உமரே, உமரே, உங்களுடைய ஈமான் இன்னும் பூரணம் பெறவில்லை, உங்களுடைய ஈமான் இன்னும் பூரணத்துவம் அடைந்து கொள்ளவில்லை என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள். இப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசிக்கிறார்கள். சற்று நேரத்துக்கு பின்னால் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றை விடவும், ஏன், என்னை விடவும், என்னுடைய உயிரை விடவும் யா ரசூலல்லாஹ், உங்களை நான் அன்பு வைக்கின்றேன், நேசம் கொள்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று நபி அவர்களை பார்த்து சொன்ன போது நபி அவர்கள் சொன்னார்கள், அல் ஆனயா உமர், உமரே, இப்போதுதான் உங்களுடைய ஈமான் பூரணம் அடைந்திருக்கின்றது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, இப்படியான ஒரு நேசம், இப்படியான ஒரு இறுக்கமான உறவு நபி அவர்களோடு எங்களுக்கு இருக்கின்றதா என்று கேட்டு பாருங்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் அல்லாவை விடவும், அல்லாவை, அவருடைய ரசூலை, உங்களுடைய பிள்ளைகளை விட, உலகத்திலே இருக்கின்ற உங்களுடைய பெற்றோர்களை விட, உலகத்திலே இருக்கின்ற எல்லா மனிதர்களை விடவும் நீங்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கவில்லையா? அப்படி என்றால் உங்களுடைய ஈமான் பூரணம் பெறவில்லை, நீங்கள் ஈமான் கொண்டவராக முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெருமதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை வருடங்களை நாங்கள் இப்போது கடத்தி இருக்கின்றோம், எனக்கு எத்தனை வயதாகி இருக்கின்றது, அல்லாஹ்வையும் ரசூலையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த இடத்தில் வைத்து பார்க்கிறேன் என்று யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. உண்மையிலே எங்களுடைய வாழ்க்கைக்கும் நபி அவர்களுடைய வாழ்க்கைக்கும் மிக நெருக்கமான உறவு ஏற்பட வேண்டும். நபி அவர்களை அந்த உயர்ந்த இடத்தில் வைத்து நாங்கள் பார்க்க வேண்டும். நபி அவர்களை மிக நேசத்துக்குரிய மனிதராக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நடைபெற்ற ஒரு யுத்தம் தான் உஹத் யுத்தம். உகது களத்திலே முஸ்லீம்களுக்கு எதிராக எதிரிகளுடைய கெடுபிடி மிகவும் பாரியதாக இருக்கின்றது. எதிரிகள் முஸ்லீம்களை அதிகமாக தாக்கிக் கொண்டு வருகின்றார்கள். அப்போது எதிரிகளுடைய தாக்குதலிலே நபி அவர்களும் பாதிப்புக்குட்படுத்தப்படுகின்றார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கன்னத்திலே அவர்கள் அணிந்திருந்த தலைக்கவசத்தின் இரண்டு ஆணிகள் பதிந்து கொள்கின்றன. இப்போது அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் இந்த நிகழ்வை பற்றி. அப்போது நான் நபி அவர்களை நோக்கி வேகமாக, நபி அவர்களை பாதுகாப்பதற்காக வேகமாக சென்றேன். ஆனால் என்னை விடவும், காற்றை விடவும் வேகமாக அபு உபைதா என்று சொல்லப்படுகின்ற அந்த நபித்தோழர் வேகமாக வருகிறார்கள். வந்து சொன்னார்கள் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, சகோதரரே, தோழரே, என்னை விட்டுவிடுங்கள், இந்த பாக்கியத்தை எனக்கு தாருங்கள், நபி அவர்களை பாதுகாக்கின்ற
பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு விட்டுக் கொடுங்கள் என்று சொல்லி நபி அவர்களிடத்தில் வேகமாக சென்ற அந்த அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக நபி அவர்களுடைய கன்னத்திலே பதிந்திருந்த அந்த இரண்டு ஆணிகளையும் ஆயுதங்களை கொண்டு கலட்டி எடுத்தால் நபி அவர்களுக்கு வலித்து விடுமே, நோவுமே என்று பயந்தவர்களாக தன்னுடைய பற்களினால் அந்த ஆணிகளில் முதலாவது ஆணியை கலட்டுகின்றார்கள். ஆணி கன்னத்திலிருந்து கலந்து வருகின்றது, அவருடைய பல்லொன்றும் கலந்து கீழே விழுகின்றது. இரண்டாவது ஆணியை கலத்துகின்றார்கள், இரண்டாவது ஆணியும் கலந்து விழுகிறது, அவருடைய இரண்டாவது பல்லும் கலன்று கீழே விழுகின்றது. சகோதரர்களே, அப்படித்தான் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டுமல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக் கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி வாழ்ந்த மனிதர்களுடைய வரலாறு இருந்திருக்கின்றது. சகோதரர்களே, இப்படியான ஒரு நேசம், இப்படியான ஒரு பாசம் எங்களுக்கு இருக்கின்றதா என்று யோசித்து பாருங்கள். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கின்றீர்களா, அல்லாஹ்வோடு நீங்கள் அன்பு பாராட்டுகின்றீர்களா, அல்லாஹ்வுடைய அன்பு உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களா, ஃபத்தபியூனி, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவதை பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான ஒரு நேசம்தான், இப்படியான ஒரு பாசம்தான் அல்லாஹ்வை சுமந்திருக்கின்ற, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற எங்கள் எல்லோருக்கும் தேவைப்படுகின்றது. ஆனால் துரதிர்ஷ்டம் என்னவென்றால், அல்லாஹ்வும் ரசூலும் உட்கார்ந்திருக்க வேண்டிய அந்த உள்ளங்களை இன்று எங்களுடைய உள்ளங்களில் யோசித்து பாருங்கள், எங்களுடைய மனைவி மக்கள் ஆட்சி செய்கின்றார்கள், எங்களுடைய வீடு வாசல் ஆட்சி செய்கின்றது, நாங்கள் சேகரித்து வைத்திருக்கின்ற அந்த பொருளாதாரம் எங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது, எங்களை இயக்குகின்ற, எங்களை ஆட்டி படைக்கின்ற மிகப்பாரியதொரு சக்தியாக இவைகளெல்லாம் மாறி இருக்கின்றது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கும். சகோதரர்களே, நபி அவர்களோடு இருக்கின்ற இரண்டாவது பொறுப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், ஃபலா வரப்பிக்க, உன்னுடைய ரப்பின் மீது சத்தியமாக, உங்களுக்கு மத்தியிலே ஏதேனும் கருத்து வேறுபாடு வந்துவிட்டால், உங்களுக்கு மத்தியிலே ஏதேனும் பிரச்சனைகள் வந்துவிட்டால், உங்களுக்கு மத்தியிலே ஏதாவது குளறுபடிகள் வந்துவிட்டால், அப்போதெல்லாம் உங்களுக்கு தீர்க்க தரிசியாக, உங்களுக்கு நீதி செலுத்துகின்ற மனிதராக, நீதிபதியாக அல்லாஹ்வும் ரசூலும் நபி அவர்களும் உட்கார்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், எங்களுக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனை வருகின்றதா, அது தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், சமூகம் சார்ந்த விடயமாக இருக்கலாம், ஏன் ஒரு மனிதன் அரசாங்கம் நடத்துவதாக இருக்கலாம், எப்போதெல்லாம் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வருகின்றதோ அப்போதெல்லாம் அந்த பிரச்சனைக்கான தீர்வை அல்லாஹ்விடத்திலிருந்தும் அவனுடைய ரசூலிடத்திலிருந்தும் தேடிக்கொள்வது ஒரு முஸ்லீமுடைய மிகப்பாரியதொரு கடமையாக இருப்பதை பார்க்கிறோம். பதிப்புக்குரிய சகோதரர்களை, இது நபி அவர்களிடத்தில் இருக்கின்ற எங்களுக்கு இடையிலான இரண்டாவது பொறுப்பு. எங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது பிரச்சனைகள் வந்துவிட்டால் அந்த பிரச்சனைக்கான தீர்வை நபி அவர்களிடத்தில் தேடிச் செல்ல வேண்டும். இப்போது குர்ஆனிடத்திலும் சுன்னாவிடத்திலும் நாங்கள் தேடி அலைய வேண்டும். அந்த இறைவசனம் எனக்கு என்ன வழிகாட்டல் தருகின்றது, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எனக்கு என்ன விடை தந்திருக்கின்றார்கள், என்னுடைய குடும்பத்திலே ஒரு பிரச்சனையா, கொடுக்கல் வாங்கலிலே ஏதும் பிரச்சனையா, சமூகம் சார்ந்த ஏதும் பிரச்சனையா, எதுவாக இருக்கட்டும், எப்போதெல்லாம் எனக்கு பிரச்சனை வருகின்றதோ அப்போதெல்லாம் எனக்கு வழிகாட்டி அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இது இரண்டாவது பொறுப்பு. மூன்றாவது பொறுப்பு என்னவென்றால், அதை அல்லாஹ் தஆலா தொடராக சொல்கிறான், நபி அவர்கள் ஒரு மனிதன் நபி அவர்களிடத்திலே குர்ஆனிடத்திலே சுன்னாவிடத்திலே தீர்ப்பை தேடிச் சென்றால் அங்கே ஒரு தீர்ப்பு இருக்கும். அந்த தீர்ப்பிலே எங்களுக்கு உடன்பாடு இருந்தாலும் முரண்பாடு இருந்தாலும் அந்த தீர்ப்பை உள்ளத்தினால் ஏற்று அதற்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். சகோதரர்களே, அதுதான் எங்களுக்கு இருக்கின்ற மூன்றாவது பொறுப்பு, மூன்றாவது கடமை. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மூன்று கடமைகளையும் நாங்கள் ஏற்று எங்களுடைய வாழ்க்கை நடைமுறைப்படுத்துகின்றோமா? எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நபி அவர்களை எவ்வளவு நேசிக்கின்றோம்? எங்களுடைய வாழ்க்கையிலே ஏதும் பிரச்சனைகள் வந்தால் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை நாங்கள் எங்கே தேடி போகின்றோம்? பள்ளிவாசலுக்கு வருகின்றோமா, அல்லது நாங்களே சில போது நீதிபதிகளாக மாறிவிடுகின்றோமா, அல்லது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகின்றோமா, அல்லது ஊரிலே இருக்கின்ற தலைவர்களையும் மனிதர்களையும் தனி மனிதர்களையும் தேடி அலைகின்றோமா, அல்லது எங்களுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு கத்தியையும் பொல்லையும் தடியையும் தூக்குகின்றோமா? யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அப்படி நாங்கள் சுய இன்பங்களுக்காக, எங்களுடைய லாபங்களுக்காக, எங்களுடைய மனோ இச்சைகளுக்கு கட்டுப்பட்டால் உண்மையில் எங்களுடைய ஈமானை நாங்கள் அவசரமாக மீள்பரிசீலனை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது சகோதரர்களே. உண்மையில் சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சொல் தான் சாலிஹான அமல், நல்ல அமல், நல்ல அமல், நல்ல செயல், நல்ல செயல் என்ற அந்த வார்த்தையை, அந்த சொல்லை கேட்கின்ற போது எங்கள் எல்லோருடைய உள்ளங்களிலும் சிந்தனையிலும் ஓடுகின்ற ஒரு விடயம்தான் தொழுவது, நோன்பு பிடிப்பது, சதக்கா செய்வது, ஜக்காத் கொடுப்பது, இவைகளெல்லாம் நல்ல அமல் என்று. சகோதரர்களே, நாங்கள் செய்கின்ற ஒரு விடயம் சாலிஹான அமலாக இருக்க வேண்டும் என்றால், நாங்கள் செய்கின்ற ஒரு செயல் அல்லாவிடத்திலிருந்து எங்களுக்கு நன்மைகளை பெற்றுத்தர வேண்டும் என்றால், அது எந்த செயலாக இருக்கலாம், படிப்பதாக இருக்கலாம், படித்துக் கொடுப்பதாக இருக்கலாம், வணக்கத்தில் ஈடுபடுவதாக இருக்கலாம், குடும்பம் நடத்துவதாக இருக்கலாம், தொழில் புரிவதாக இருக்கலாம், அரசியல் நடத்துவதாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், எதுவாக இருக்கட்டும், அந்த செயல் எங்களுக்கு நன்மைகளை பெற்றுத்தர வேண்டுமா? அதற்கு இரண்டு நிபந்தனைகள் இருக்கின்றன. அந்த இரண்டு நிபந்தனைகளும் எங்களுடைய கலிமாவோடு தொடர்புபட்டது. நாங்கள் சுமந்திருக்கின்ற அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற மிகப்பாரியதொரு கலிமாவோடு தொடர்புபட்டது. சகோதரர்களே, முதலாவது நிபந்தனை இஹ்லாசுன் நியா, அது லா இலாஹ இல்லல்லாஹ்வோடு தொடர்புபட்டது. ஒரு மனிதன் எந்த செயலை செய்கின்ற போதும் தூய்மையான எண்ணத்தோடு செய்ய வேண்டும். அல்லாவுக்காக செய்கின்றேன், அது எந்த காரியமாக இருக்கட்டும், அதை நான் அல்லாவுக்காக செய்கின்றேன் என்ற அந்த உணர்வோடு செய்ய வேண்டும். இரண்டாவது இத்திபாவுர் ரசூல், நான் செய்கின்ற காரியத்தை நான் எப்படி செய்ய வேண்டும் என்றால், நபி அவர்களுடைய முன்மாதிரிகளை பின்பற்றி செய்ய வேண்டும். நான் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த காரியம் நபி அவர்கள் எனக்கு என்ன வழிகாட்டல் தந்திருக்கின்றார்கள், நான் இந்த காரியத்தை செய்கின்ற போது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள் அல்லவா, அந்த வழிகாட்டல் என்ன என்பதை தேடி செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற போதுதான், இந்த இரண்டு நிபந்தனைகளும் முரண்படாமல் உடன்படுகின்ற போது மாத்திரம்தான் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் எங்களுக்கு நன்மைகளை பெற்றுத்தரும். சகோதரர்களே, உதாரணம் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். உதாரணமாக, எங்களுடைய பிரதேசத்திலே அண்மையிலே வெள்ளத்தினால் சில மனிதர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்தார்கள். வீடுகளை துறந்தார்கள், உறவினர்களை தேடி அலைந்தார்கள். உண்ணுவதற்கு உணவில்லாமல், குடிப்பதற்கு சுத்தமான தண்ணீர் இல்லாமல், தூங்குவதற்கு சுகமான இடம் இல்லாமல், தன்னுடைய சொந்த இடத்தையும் கூட துறந்து தூரமான இடங்களுக்கு நகர்ந்தார்கள். சகோதரர்களே, அந்த நேரத்தில் சில நல்ல மனிதர்கள் யோசிக்கிறார்கள், எப்படி என்றால் இந்த மனிதர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு தூய எண்ணம் தானே இது. கஷ்டத்தில் இருக்கின்ற மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது ஒரு நல்ல எண்ணம் தானே, இதை நான் என்னுடைய ரப்புக்காக செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வோடு, அந்த தூய்மையான எண்ணத்தோடு அந்த மனிதர் ஒரு தீர்மானம் எடுத்து பணம் படைத்த மனிதர்களை தேடி சென்று அவர்களை பயமுறுத்தி கத்தியை காட்டி கண்ணை காட்டி 1000 ரூபாய் எடு, 10000 ரூபாய் எடு, கஷ்டத்தில் இருக்கிறார்கள் சில மனிதர்கள் என்று சொல்லி அவர்களுடைய பணத்தை பறித்து இவர்களுக்கு கொடுத்தால் அது சாலிஹான அமலாகுமா? நிச்சயமாக, சத்தியமாக அது ஒரு சாலிஹான அமலாக மாட்டாது. மாற்றமாக இன்னும் ஒரு மனிதர் யோசிக்கின்றார், அவர்கள் பணம் படைத்த மனிதர்களிடத்திலிருந்து அல்லாவுக்காக வேண்டி தூய்மையான வழிமுறைகளை பின்பற்றி நபி அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றி பணத்தை பெற்று அந்த ஏழை எளியவர்களுக்கு, கஷ்டத்தில் இருக்கின்ற மனிதர்களுக்கு கொடுக்கிறார்கள். கொடுக்கின்ற போது அவருடைய உள்ளம் நினைக்கிறது, என்னை எல்லோரும் பெருமையாக பேச வேண்டும், என்னை எல்லோரும் கஷ்டத்தில் எனக்காக கஷ்டப்படுகிறாரே என்று என்னை பெருமை பாராட்ட வேண்டும் என்ற அந்த உணர்வோடு கொடுத்தால் அது ஒரு சாலிஹான அமலாக மாறுமா? நிச்சயமாக, சத்தியமாக இந்த இரண்டும் முரண்படுகின்ற போது அது சாலிஹான அமலாக மாட்டாது. மாற்றமாக இரண்டும் சரியாக இருக்க வேண்டும், எண்ணமும் சரியாக இருக்க வேண்டும், வழிமுறையும் சரியாக இருக்க வேண்டும். அப்படி செய்கின்ற போதுதான் அது ஒரு தூய்மையான செயலாக அல்லாவிடத்திலிருந்து கூலியை பெற்றுத்தரக்கூடிய அமலாக மாறிவிடுகின்றது. அதற்கு பெயர்தான் சாலிஹான அமல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அல்லாவுடைய நல்லடியார்களே, உண்மையில் இந்த ஹுத்பாவிலே ஏற்கனவே சொன்னதைப் போல முதலாவது நிபந்தனை, முதலாவது பொறுப்பு, அல்லாவுடைய ரசூலை எங்களுடைய உயிரை விடவும் மேலாக பார்க்க வேண்டும். இரண்டாவது பொறுப்பு, இந்த உலகத்திலே எங்களுக்கு ஏதும் பிரச்சனைகள் வந்தால் அந்த பிரச்சனைக்கான தீர்வை அல்லாவுடைய தூதரிடத்தில், அல்லாவிடத்தில் தேடி அலைய வேண்டும். மூன்றாவது நிபந்தனை, மூன்றாவது பொறுப்பு, அந்த தீர்ப்பிலே நாங்கள் எந்த ஒரு சலனமும் அடைந்து கொள்ளாமல் அந்த தீர்ப்பை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனதார ஏற்றி செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். சகோதரர்களே, நபி அவர்களுடைய காலத்திலே நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வை இந்த இடத்திலே கூறலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு நபித்தோழர், அவருடைய பெயர் ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடத்திலே பாடம் படித்த ஒரு மனிதர், நபி அவர்களிடத்திலே வழிகாட்டலை பெற்றுக் கொண்ட ஒரு மனிதர், வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வழிகாட்டலையும் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் இருந்து பெற்றுக் கொண்ட ஒரு மனிதர். இந்த மனிதர் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறி மீண்டும் தன்னுடைய வீட்டுக்குள் ஒரு தடவை நுழைகின்றார்கள். அப்போது ஒரு கணவன், ஒரு ஆண் மகன் தன்னுடைய வீட்டுக்குள்ளே என்றுமே காண முடியாத, காணக்கூடாத ஒரு காட்சியை காண்கின்றார்கள். அதுதான் தன்னுடைய மனைவி, தன்னுடைய அன்பு மனைவி ஒரு அந்நிய ஆடவனோடு, ஒரு அந்நிய ஆணோடு மோசமான நடத்தையில் ஈடுபடுகின்ற அந்த நிகழ்வை, அந்த செயலை பார்க்கிறார்கள். தன்னுடைய இரண்டு கண்களாலும் பார்த்தார்கள். சகோதரர்களே, இப்படியான ஒரு காட்சியை எம் சமூகத்திலே யாராவது கண்டால் அந்த இடத்தில் என்ன நடக்கும் என்று நான் விலாவாரியாக சொல்ல வேண்டிய தேவை இருக்க மாட்டாது. ஒரு கொலை நடக்கும், சில போது எல்லோரும் தீர்க்க தரிசிகளாகவும் நீதிபதிகளாகவும் மாறிவிடுவார்கள். அதுதான் உண்மை, அதுதான் இயல்பு. ஏனென்றால் அவன் ஒரு மனிதன். ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எங்களை போன்ற உணர்வும் உணர்ச்சிகளும் கொண்ட மனிதர்தான், எங்களை போன்ற ஆசையும் பாசங்களும் கொண்ட மனிதர்தான். தன்னுடைய மனைவியை காணக்கூடாத ஒரு காட்சியை காணுகின்றார்கள். இப்போது என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் கத்தியை தூக்கவில்லை, கோடரியை எடுக்கவில்லை, உடனடியே தீர்ப்பு சொல்லவில்லை, ஊர் மக்களை அழைக்கவும் இல்லை, சண்டை பிடிக்கவும் இல்லை. பார்க்கின்ற மனிதனுக்கு ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கோழைத்தனமாக நடந்து கொண்டார் போல இருக்கும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்தை ஆட்சி செய்தது என்ன தெரியுமா? அல்லாஹ்வும் அவருடைய ரசூலும், நபி அவருடைய வாழ்க்கையும், நபி அவருடைய போதனைகளும் அவருடைய உள்ளத்தை ஆட்சி செய்தது. என்ன செய்தார் தெரியுமா? இந்த பிரச்சனை, அது என்னுடைய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கான தீர்வை நான் அல்லாஹ்விடத்திலும் அவருடைய தூதரிடத்திலும் தான் தேட வேண்டும். உடனடியாக நபி அவர்களை தேடிச் செல்கின்றார்கள். நபி அவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். நபி தோழர்களோடு வெட்கத்தை விட்டு, தன்னுடைய சொந்த வெட்கத்தை விட்டு சொல்ல முடியாமல் சொல்லி முடிக்கின்றார்கள் தன்னுடைய கண்ட காட்சி. இப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஹிலாலே, நீங்கள் கண்ட இந்த காட்சியை கண்டீர்களே, இதற்கான கண்கண்ட சாட்சிகள், நான்கு கண்கண்ட சாட்சிகளோடு வாருங்கள். இல்லை என்றால் உங்களுக்கு அவதூறு சொன்ன காரணத்துக்காக கசையடி இருக்கின்றது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏனென்றால் ஹிலால் இப்னு உமையாவுக்கு கண்கண்ட சாட்சி நான்கு இருக்க வேண்டும் என்ற இறை வசனத்தை அவர் அறிந்திருக்கவில்லை. இப்போது நபி அவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு திடுக்கிட்டு போகிறார்கள். இது ஊரை காட்டி, ஊரை அழைத்து பாருங்கள், நான்கு சாட்சிகள் வேண்டும். நபி அவர்கள் கேட்பார்கள் என்று ஊரை அழைத்து காட்டுகின்ற காட்சியாயிது. ஆனாலும் ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுமை கொள்கிறார்கள். ஏன் தெரியுமா சகோதரர்களே? என்னுடைய பிரச்சனையை என்னுடைய ரப்பிடத்தில் சொல்லி இருக்கின்றேன், என்னுடைய பிரச்சனையை என்னுடைய ரசூலிடம் சொல்லி இருக்கின்றேன், என்னுடைய பிரச்சனையை என்னுடைய ரப்பு நல்ல முறையில் அறிந்து வைத்திருக்கின்றான், நல்ல தீர்ப்பு ஒன்று தருவான் என்ற நம்பிக்கையோடு ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய சபையிலும் உட்கார முடியவில்லை, தன்னுடைய வீட்டுக்கும் போக முடியவில்லை. உடனடியாக பள்ளி வாசலுக்குள் நுழைகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வு தஆலா இறை வசனம் இறக்குகின்றான் நபி அவர்களுக்கு. ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறித்து இறை வசனம் இறங்குகின்றது. சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், அது என்ன வசனம்? தன்னுடைய மனைவி விடயத்தில் ஒரு ஆண் இப்படியான ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வந்தால் அதற்கு சாட்சிகள் தேவையில்லை, சத்தியம் செய்ய வேண்டும். இறை வசனம் இறங்கி தீர்ப்பு சொல்லுகின்றது. சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தன்னுடைய வாழ்க்கையில் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது, எப்படி தீர்வு கண்டார் என்று யோசித்து பாருங்கள். அந்த ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் எங்களையும் ஒரு கண் வைத்து பாருங்கள். எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நான் எப்படி நடந்து கொள்வேன்? என்னுடைய உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் அடிமைப்பட்ட மனிதனாக நான் இருப்பேனா, அல்லது அல்லாவையும் ரசூலையும் முன்னால் அனுப்பிவிட்டு பின்னாலே செல்வேனா என்று யோசித்து பாருங்கள். சகோதரர்களே, எங்களுக்கு தேவை இப்படியான மனிதர்களுடைய படிப்பினைகள் தான். இந்த வரலாற்றின் மூலமாக நான் உங்களுக்கு கதை சொல்லவில்லை, கதை கேட்டு கேட்டு நாங்கள் எல்லாம் புளித்தி போய்விட்டது. வரலாறுகளை படித்திருக்கின்றோம் சகோதரர்களே, அந்த வரலாற்றின் மூலமாக ஒரு புதியதொரு வரலாற்றை நாங்கள் படைக்க வேண்டும். படித்து படித்து நாங்கள் காலம் கடத்துவது பொருத்தமல்ல. அந்த படித்த விடயங்களின் மூலமாக படிப்பினைகளை பற்றி வரலாறை படைக்க வேண்டும் சகோதரர்களே. எங்களுடைய சமூகம் வரலாற்றை படைத்த சமூகம். இன்று இந்த சமூகம் ஒரு தாழ்ந்த இடத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் சகோதரர்களே. இப்படி ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாங்கள் நபி அவர்களை ஞாபகம் செய்வதன் மூலமாக அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கின்ற எங்களுடனான உறவையும் நாங்கள் புதுப்பிக்க வேண்டும், அந்த உறவை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். நபி அவர்களை எங்களை விட எங்களுடைய உயிரை விட மேலானவராக பார்க்க வேண்டும். அதே போல அவர்களிடத்தில் இருக்கின்ற முன்மாதிரிகளை, அவர்களிடத்தில் இருக்கின்ற வாழ்க்கை வழிகாட்டிகளை எங்களுடைய வாழ்க்கை வழிகாட்டியாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய காலத்தில் இருக்கின்றோம் சகோதரர்களே. குறிப்பாக இன்றி தேர்தல் காலம் ஒன்றை நாங்கள் எல்லாம் சந்தித்திருக்கின்றோம். சில மனிதர்கள் தேர்தல் காலம் என்று சொல்லுகின்ற போது குதூகலமாகி விடுகின்றார்கள். பிரச்சனைகளை பார்க்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், நடப்பவைகள் எல்லாம் எங்களுக்கு சுவாரஸ்யம் தானே என்று சில மனிதர்கள் அதிலே இன்பம் அனுபவிக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையில் உண்மையில் நாங்கள் எல்லோரும் கலிமாவை சுமந்த மனிதர்கள். இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தீன் வாழ வேண்டும் என்பதற்காக வாழுகின்ற மனிதர்கள் நாங்கள். எங்களுடைய தொழுகை மூலமாக, எங்களுடைய குடும்ப வாழ்க்கை மூலமாக, எங்களுடைய தொழில் மூலமாக, நாங்கள் வேலை செய்கின்ற இடமாக இருக்கலாம், நாங்கள் வணங்குகின்ற வணக்க ஸ்தலமாக இருக்கலாம், நாங்கள் நடக்கின்ற பாதையாக இருக்கலாம், நாங்கள் ஓடுகின்ற வாகனமாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் ஒரு மாடல், ஒரு முன்மாதிரியாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. அந்நிய சமூகம் எங்களை பார்த்து பாடம் படிக்க வேண்டிய காலத்தில் நாங்கள் இருக்கின்றோம் சகோதரர்களே. இமாம் அபுல் ஹசன் அலி நதிவி ரஹ்மவுல்லா அவர்கள் ஒரு தடவை இலங்கைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார்கள். அந்த இடத்திலே இலங்கையை சுற்றி பார்த்து விட்டு அவர்கள் போகின்ற போது ஒரு வார்த்தை சொன்னார்கள். என்ன தெரியுமா? இந்த நாட்டிலே இஸ்லாத்தை சொல்வதற்கான எல்லா வாசல்களும் மூடப்பட்டிருந்தாலும் பண்பாட்டுடைய வாசல் திறந்தே இருக்கின்றது. எங்களுடைய பண்பாட்டின் மூலமாக, எங்களுடைய கொடுக்கல் வாங்கலின் மூலமாக, எங்களுடைய நடத்தைகளின் மூலமாக அந்நிய சமூகத்துக்கு நல்லதை சொல்லுகின்ற, இஸ்லாத்தை அறிமுகம் செய்கின்ற மனிதர்களாக, முஸ்லீம்களாக, ஒரு முன்மாதிரியாக நாங்கள் இருக்க வேண்டிய காலத்தில் நாங்கள் இருக்கின்றோம் சகோதரர்களே. குறிப்பாக நாங்கள் இருக்கின்ற இந்த காலம் ஒரு தேர்தல் காலம். இந்த இடத்திலே உங்கள் எல்லோருக்கும், எங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது, ஒரு உரிமையும் இருக்கிறது, ஒரு சுதந்திரமும் இருக்கின்றது. நாங்கள் யாருக்கும் ஓட்டு போடலாம், யாரையும் நாங்கள் தெரிவு செய்யலாம். உண்மையில் இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், ஆட்சி என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான். இந்த உலகத்திலே எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தயார்படுத்தி தருபவன் மனிதன் அல்ல, அல்லாஹ். அல்லாஹ் நாங்கள் சுவாசிக்கின்ற காற்று முதல் நாங்கள் உண்ணுகின்ற உணவு வரை எல்லாவற்றையும் தருபவன் அல்லாஹ். அந்த உறுதியான நம்பிக்கை எங்கள் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். எங்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் தயார்படுத்தி தருபவன் அல்லாஹ். எனவே இந்த நாட்டிலே எங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கின்றது, ஓட் போடுவது. நாங்கள் யாரையும் தெரிவு செய்யலாம், ஆனால் நாங்கள் முஸ்லீம்கள், இந்த நாட்டின் நிலவரம், இந்த நாட்டின் செய்திகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் முஸ்லீம்கள் என்ற உணர்வோடு நாங்கள் ஓட் போடுகின்ற அந்த தீர்மானத்துக்கு வர வேண்டும். அதே போல குறிப்பாக அடுத்த சகோதரர்களோடு தேவையில்லாமல் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவது, சண்டை பிடிப்பது, அடுத்த உறவினர்களோடு தேவையில்லாத வார்த்தைகளை பேசி சண்டைகளுக்கு இழுப்பது, இது தேவையில்லாத ஒரு விடயம். ஏனென்றால் கலவரங்கள், பிரச்சனைகள், ஒற்றுமையில்லாத சூழலிலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நிச்சயமாக சத்தியமாக அந்த இடத்துக்கு வரமாட்டாது. அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய அருளும் யாருக்கு இறங்கும் என்றால், ஒற்றுமையோடு எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வையும் ரசூலையும் முன்னிலைப்படுத்தி முன்மாதிரியாக பார்த்து யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுடைய சமூகத்திலே, அந்த மனிதர்கள் வாழுகின்ற சமூகத்தில் தான் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் இறங்கும் சகோதரர். எனவே மிகவும் சாணக்கியத்தோடும் புத்தியாகவும் கவனமாகவும் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்களில் ஒருபோதும் நாங்கள் ஈடுபடக்கூடாது என்பதை வினயமாக, பணிவாக, பண்பாக வேண்டிக் கொள்கின்றேன். அதே போல சகோதரர்களே, இன்று அடுத்த ஒரு பிரச்சனைகள் தான் பிரச்சனைதான் வெள்ளத்தினால் சில மனிதர்கள் பாதிக்கப்பட்டு இன்றும் அவர்களுடைய பழைய வாழ்க்கைக்குள் திரும்ப முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் என்ஜிஓக்களுடைய உதவிகளை எதிர்பார்த்து காத்திருக்க கூடாது. அதே போல இலங்கையிலே அல்லது இலங்கை அல்லாத வெளிநாடுகளில் இருக்கின்ற ஜமாத்துக்களுடைய உதவிகளை ஒருபோதும் நாங்கள் எதிர்பார்த்திருக்க கூடாது. நாங்கள் எல்லோரும் ஒரு சமூகத்திலே 50 பேர் கஷ்டத்தில் இருந்தால் அல்லாஹ் தஆலா அந்த 50 பேருடைய கஷ்டங்களை நீக்குவதற்கான எல்லா வளங்களையும் வாய்ப்புகளையும் அடுத்த 50 பேரில் வைத்திருப்பார். எனவே பணம் படைத்த மனிதர்கள் அல்லாஹ் தந்த அமானியத்திலிருந்து அல்லாஹ்வுக்காக கொடுத்து அடுத்த சகோதரருடைய இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொள்கின்ற மனிதர்களாக மாற வேண்டும். குறிப்பாக இந்த ஊரிலே சில சகோதரர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் வெள்ளத்தினால். எனவே சகோதரர்களே, எப்போதும் உதவுகின்ற மனம் படைத்தவர்களாக நாங்கள் மாறுவோம். எப்போதும் அடுத்த சகோதரர்களுக்கு உதவி செய்கின்ற மனிதர்களாக நாங்கள் மாறுவோம். அவர்களையும் எங்களுடைய சகோதரர்களாக பார்ப்போம். அதே போல இந்த காலத்திலே மிகவும் புத்தியாகவும் கவனமாகவும் நடந்து கொள்வோம். ஒரு முஸ்லீம் என்ற உணர்வோடு, நான் ஒரு முன்மாதிரி முஸ்லீம் என்ற உணர்வோடு நாங்கள் எப்போதும் வாழ்வோம். இந்த தேர்தல் காலத்தில் மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கையின் கடைசி நிமிடம் வரைக்கும் நபி அவர்களுடைய வாழ்க்கையை நான் பின்பற்றுகின்றவன் என்ற அந்த உணர்வோடு நாங்கள் எப்போதும் வாழ்வோம். அதே போல குறிப்பாக இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாங்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன முன்மாதிரி இருக்கின்றதோ அந்த எல்லா முன்மாதிரிகளையும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் எங்களுடைய சமூக வாழ்க்கையிலும் எடுத்து நாங்கள் நடப்பதற்கு முயற்சி எடுப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அப்படியான மனிதர்களாக எங்கள் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய குற்றங்குறைகளை எல்லாம் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களை விட்டு பிரிந்த கபராளிகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், அவருடைய கபர்களை சுவனத்தின் பூஞ்சோலையாக மாற்றி வைப்பாயாக. நரகப்படுகொலையை விட்டு அவர்களையும் எங்களையும் பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் எல்லோரையும் நல்ல சிந்தனையோடு வாழுகின்ற அந்த மனோபக்குவத்தை தருவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய ரசூலுக்கும் உனக்கும் எங்களுடைய உள்ளத்திலே விசாலமான இடத்தை ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. எங்களுடைய உள்ளங்களை விரிவுபடுத்தி வைப்பாயாக. உனக்கும் உன்னுடைய தூதருக்கும் உடைய உள்ளமாக எங்களுடைய உள்ளங்களை ஆக்கி அமைப்பாயாக. யா அல்லாஹ், ஈருலக கைராத்துகளையும் எங்கள் எல்லோருக்கும் நசீபாக்கி வைப்பாயாக. நபி அவர்கள் கேட்ட எல்லா துவாக்களிலும் நல்ல துவாக்களிலும் பங்கு தந்தருள்வாயாக. நபி அவர்கள் எவற்றிலிருந்து பாதுகாப்பு கோரினார்களோ அவற்றிலிருந்து எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இந்த ஊரிலே அமைதியான சூழலை ஏற்படுத்துவாயாக. உன்னுடைய தீனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழுகின்ற மனிதர்களாக எங்கள் எல்லோரையும் ஆக்கியருள்வாயாக. வ ஆகிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்து